அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனம்.
சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும்
அந்தபடியே பிரமித்தார்கள்.
அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே,
இது முதல்
நீ மனுஷனை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார்.
அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் என்று சொல்லப்படுகிற அந்த பேதுருவை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதே, நீ இது முதற் கொண்டு மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். இந்த சீமோனுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையான ஒரு சம்பவம். இந்த சீமோனை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது, இந்த பேதுரு இவனை குறித்து பார்க்கும் பொழுது அநேக நல்ல விஷயங்களும் வேதத்திலே 4 சுவிசேஷத்திலும் அதன் பிறகு அவருடைய நிருபத்திலும் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் பிரதானமானவனாய் இவன் காணப்பட்டான். ஆண்டவரோடு நெருங்கி பழகின 3 பேரில் முக்கியமானவனாய் இவன் காணப்பட்டான். இந்த சீமோனுடைய வாழ்க்கையில் இவனுடைய ஆரம்பத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், இவன் ஒரு சாதாரணமான படிப்பறிவில்லாத ஒரு மீனவன், அவ்வளவுதான் அவனுடைய ஸ்டேட்டஸ். அதுதான், சாதாரணமான ஒரு எளிமையான மீனவ குடும்பத்தில் பிறந்து மீன் பிடிக்கிற தொழிலை பரம்பரையாய் செய்து வந்த ஒரு எளிமையான ஒரு மனுஷன். அவனை பார்த்துதான் இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதே. அவன் இந்த நேரத்தில் பயந்திருக்கிறான், பயப்படாதே, இது முதற்கொண்டு நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய். அவருடைய வாழ்க்கையில் இது ஒரு திருப்பம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு செல்லுகிற ஒரு அனுபவம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை சந்திக்கிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்றைக்குமே ஒரே பாதையில் நம்முடைய வாழ்க்கை இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. சில திருப்பங்களை ஏற்படுத்துகிறார், சில மேன்மைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். சாதாரணமான நிலைமையிலிருந்து ஒரு அசாதாரணமான எல்லைக்குள் ஆண்டவர் நம்மை கொண்டு செல்லுகிற தேவனாயிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவனோடு ஆண்டவர் இந்த காரியத்தை பேசினாலும் இதற்கு பின்னணியிலே பல விஷயங்கள் இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து அவனை வந்து சந்தித்த 2வது சந்திப்பு. முதல் சந்திப்பு இதுக்கு முன்னாலேயே இருக்குது, எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 40-42 வரைக்கும் வாசித்தால் உங்களுக்கு தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1:40-42 3 வசனங்களை வாசிக்கலாம்.
யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில்
ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன்
அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான்.
மேசியா என்பதற்கு
கிறிஸ்து என்று அர்த்தமாம்.
பின்பு அவனை இயேசுவின் இடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான்.
இயேசு அவனை பார்த்து
நீ யோனாவின் மகனாகிய சீமோன்
நீ கேபா எனப்படுவாய் என்றார்.
கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு மகிமையான ஊழியத்தை யோவான் ஸ்நானகன் செய்து கொண்டிருக்கிறார். அந்த யோவான் ஸ்நானகருக்கு சில சீஷர்கள் இருந்தார்கள். அந்த சீஷர்களில் ஒருவன் இந்த சீமோன் பேதுருவினுடைய சகோதரனாகிய அந்திரேயா, இவன் யோவானுக்கு சீஷனாக இருந்தவன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நடந்து போகும் பொழுது யோவான் தன்னுடைய சீஷர்கள் எல்லாரையும் பார்த்து அவருக்கு நேராக கையை நீட்டி சொல்லுகிறான், இதோ தேவ ஆட்டுக்குட்டி. உடனே அந்த வார்த்தைகளை கேட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷர்களில் சிலர் பின் சென்றார்கள். இரண்டு பேர் அவரை தொடர்ந்து பின்பற்றி போனார்கள். அதில் ஒருவன் இந்த அந்திரேயா, பேதுருவுடைய சகோதரன். இவன் போய் அந்த இரவெல்லாம் அவரோடு கூட தங்கியிருந்து இயேசு கிறிஸ்துவோடு நேரத்தை செலவிட்டு அந்த இரவிலே அவரோடு தங்கியிருந்து அவன் இயேசு கிறிஸ்துவை யார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். இயேசு கிறிஸ்துவை யார் என்று அவன் அறிந்து கொண்ட பின்பு அவன் திரும்பி வந்து தன் சகோதரனாகிய சீமோனை பார்த்து சொல்லுகிறான், மேசியாவை கண்டோம், மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறான். மேசியாவை கண்டோம் என்று அவன் சொன்னவுடனே அதை கேட்டு இவனும் புறப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வருகிறான். இயேசு கிறிஸ்துவை அவன் சந்திக்க வந்த பின்பு அவனை பார்த்த இயேசு கிறிஸ்து எடுத்தவுடனே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்று சொன்னார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இதுதான் இயேசு கிறிஸ்துவும் இந்த பேதுருவாகிய இந்த நபரும் சந்தித்துக் கொண்ட முதல் சந்திப்பு. இந்த முதல் சந்திப்பிலே ஆண்டவர் இவனுக்கு வேற ஒண்ணுமே செய்யல, அவனுடைய பெயரை மாத்திரம் ஆண்டவர் மாற்றி கொடுத்தாரே தவிர அவன் வாழ்க்கையை குறித்து தன்னுடைய நோக்கங்களையோ தன்னுடைய திட்டங்களையோ எதையுமே ஆண்டவர் பேசல. பிற்காலத்தில் அவர் ஒரு சீஷனாய் இருப்பான், பிற்காலத்தில் அவன் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிற ஒரு மனுஷனாய் மாற்றப்படுவான், எதையுமே ஆண்டவர் பேசல. பேசாமல் அவனை சந்தித்த உடனே ஜஸ்ட் அவனுடைய பெயரை மாத்திரம் மாற்றினார். இந்த பெயரை மாற்றின விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் தன்னுடைய திட்டத்தை மறைமுகமாக அவனுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு செய்கையா இருந்துச்சு. அவனை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு, ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சு. அதை அவனே புரிந்து கொள்ளாத விதத்தில் அவனிடத்திலே ஒரு காரியத்தை மட்டும் செய்யறார். அவனை பார்த்தார், பெயரை மட்டும் ஜஸ்ட் மாத்தினார், நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் அப்படின்னு ஜஸ்ட் சொல்லிட்டு அனுப்பிட்டார். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தம். இவனை யோசிச்சிருப்பான், நம்முடைய சகோதரன் அந்திரேயா அவனை கூட்டிட்டு நம்மளை கொண்டு போய் இயேசு கிறிஸ்து என்ற அவர்கிட்ட விட்டான், அவர் அவளை பார்த்து பேரை மாற்றி அனுப்புறாரு, உனக்கு இனிமே இதுதான் பேருன்னு சொல்லி அனுப்புனாரு. என்ன என்று அவனுக்கு புரிஞ்சிருக்காது, எதுக்காக இவர் நம்மளை பேரை மாத்தினாரு, இனிமே நமக்கு ஏன் பேரை மாத்தினாரு. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு அந்த பெயரை மாற்றும் பொழுதே தன்னுடைய திட்டத்தை அதற்குள் உள்ளடக்கி அவனுடைய பெயரை ஆண்டவர் மாற்றி வச்சார். அது அவனுக்கு தெரியாது, என்னமோ போனோம் பார்த்தோம், அவர் என்னமோ பேரை மாத்தினாரு வந்துட்டோம், இவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்தில் அவனுடைய வாழ்க்கையில் முதல் சந்திப்பை நடத்திவிட்டு தன்னுடைய திட்டத்தை எதையுமே அவங்ககிட்ட பேசல. இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருப்பதுதான் உங்களுடைய டெஸ்டினேஷன், நீங்க நினைக்காது, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் கடைசி வரைக்கும் நான் பிரயாணிக்க போகிற பாதை, நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவருடைய திட்டம் நம்மை குறித்து விசேஷமாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருப்பதுதான் உங்கள் வாழ்க்கையின் நிரந்தரமான காரியம், ஒருபோது நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இதைவிட பெரிய காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நிரந்தரம் என்று நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை குறித்து மேலான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் பல நேரத்தில் நமக்கு தெரியாது. எப்ப தெரியுன்றது உங்களுக்கு நான் முதல் சொல்கிறேன். இன்றைக்கு பேதுருவனுடைய வாழ்க்கையில் நடந்த மூன்று வித்தியாசமான அனுபவங்கள், மூன்று வித்தியாசமான சூழ்நிலைகளை உங்களுக்கு நான் தியானத்திலே நான் கொடுக்க விரும்புகிறேன். முதல் காரியத்தை பார்க்கும் பொழுது அவனை முதலாவது சந்தித்து ஜஸ்ட் பேரை மாத்திரம் மாத்தினார், வேற எதையுமே ஆண்டவர் செய்யல. அதன் பிறகு கர்த்தர் அவனை மீண்டும் ஒரு விசை சந்திக்கிறார். இந்த முதல் சந்திப்பு இயேசு கிறிஸ்து அவனை போய் சந்திக்கல, அவன் வந்து இயேசுவை சந்திச்சான். ஃபர்ஸ்ட் மீட் பார்த்தீங்கன்னா இவர் போய் அவனை சந்திக்கல, அவன் வந்து இவரை சந்தித்தான். சந்திக்கும் பொழுது அவனுக்கு ஜஸ்ட் பேரை மாத்திரம் மாத்தினாரே தவிர வேற ஒன்னும் செய்யல, பேரை மாத்தி அனுப்பி விட்டுட்டார். அதன் பிறகு ஒரு நேரம் வந்தது. ஆண்டவர் என்னைக்குமே சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். ஒவ்வொரு காரியத்திற்கும் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி அனாதி திட்டத்தின்படி அவர் காரியங்களை நகர்த்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். எதையுமே அவசரப்பட்டு செய்ய மாட்டார், நிதானமா செய்வார். எதை எப்பொழுது யாருடைய வாழ்க்கையில் செய்தால் அது சரியா இருக்கும் அவருக்கு தான் தெரியும். அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். யாருடைய வாழ்க்கையில் எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் அவருக்கு கிளீனா தெரியும், கரெக்டா செய்வார். ஆகியனால் முதல் சந்திப்பிலே ஆண்டவர் அவருடைய லைஃப்ல ஒண்ணுமே செய்யல, பேரை மட்டும் மாத்தி அனுப்பினாரே தவிர அதன் ரகசியம் யாருக்குமே தெரியாது. பின்பு இதைதான் வாசித்த அந்த 105 அதிகாரத்தில் பார்த்த சம்பவம் தான் இரண்டாவது சம்பவம். இப்பொழுது இவன் தன்னுடைய தொழில் இடத்தில் இருக்கிறான், அதாவது கடற்கரையிலே இருக்கிறான். அவன் இரவெல்லாம் மீன் பிடிக்க சென்று ஒரு மீனும் அகப்படாத ஒரு நிலைமையில் அவன் அதிகாலை நேரத்திலே இந்த கலிலேயா கடற்கரையிலே அவன் நின்று கொண்டு தன்னுடைய வெறும் வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். இதைத்தான் நம்ம 5 பார்க்கிறோம், முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள்
அப்பொழுது
கடற்கரையிலே நின்ற இரண்டு படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள்.
அப்பொழுது
அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி
அவனை கேட்டுக்கொண்டு
அந்த படகில் உட்கார்ந்து
ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார்.
அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு
சீமோனை நோக்கி
ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார்.
அதற்கு சீமோன் ஐயரே
இரா முழுவதும்
நாங்கள் பிரயாசப்பட்டும்
ஒன்றும் அகப்படவில்லை.
ஆகிலும்
உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள்.
அவர்கள் வந்து
இரண்டு படகுகளும் அமிழத்தக்கதாக
நிரப்பினார்கள். போதும், இந்த இடத்தில் இரவெல்லாம் இந்த சீமோன் மற்றும் அவனுடைய கூட்டாளிகள் எல்லாம் மீன் பிடிக்க சென்று ஒரு மீனும் அகப்படாத நிலைமையில் தங்களுடைய வெறும் வலைகளை அந்த அதிகாலை நேரத்திலே இவர்கள் அலசி கொண்டிருந்தார்கள். மீன் பிடிக்கிறவர்கள் எப்பொழுதும் இரவு நேரத்திலே செல்வதுதான் அவர்களுக்கு ஏற்ற நேரம். அந்த இரவு நேரத்திலே போகும்பொழுதுதான் மீன்கள் எல்லாம் மேலான இடத்திற்கு வரும், அதை சுலபமாய் அவளால் பிடிக்க முடியும். ஆகையினால் இவர்கள் தகுந்த நேரத்தில் ஊழியம் அந்த மீன் பிடிப்பதற்காக இரவெல்லாம் பிரயாசப்பட்டாங்க. ஒரு மீனும் அவர்களுக்கு அகப்படாமல் ஒரு தோல்வியான சூழ்நிலையின் நடுவிலே அதிகாலையில் அந்த கரையிலிருந்து தங்கள் வெறும் வலைகளை அலசிட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து நின்றார். அவர் வரும்பொழுது தனியா வரல, ஒரு கூட்டமும் அவர் பின்னால வந்தது. இயேசு கிறிஸ்து வந்தவர் யாரையும் எதையும் கேட்கல, நேரம் ஒரு போட்ல ஏறினார். அது கரெக்டா இந்த சீமோனுடைய போட். கேட்கல, எப்ப உங்களுடைய போட்ல கொஞ்சம் ஏறி உட்கார்ந்துக்கிட்டுமா, இதை நான் இன்னைக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா, ஒண்ணுமே கேட்கல. வந்தாரு, நேரா போட்ல ஏறி நின்னாரு. பொசிஷன் பார்த்தார், பிரசங்கம் பண்றதுக்கு இது கரெக்டான பொசிஷன் இருக்குதான் ஏறி உட்கார்ந்து அப்படி பார்த்தாரு. பார்க்கும்போது அவருக்கு அது திருப்தியா இல்லை. இருக்கிற கிரௌடை பார்க்கும்போது அந்த ஸ்டேஜ் அவருக்கு போட அந்த டெம்பரவரி ஸ்டேஜ் தான் அந்த போட், அது அவருக்கு கரெக்டான பொசிஷன் இல்லை, அவருக்கு திருப்தியா இல்லை. அதுல விட்டு அவர் இறங்கல, அங்கேயே உட்கார்ந்துட்டு கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுட்டாராம். இதை நினைச்சு பார்த்தா சாதாரண விஷயம் கிடையாது. மணல்ல போட்டு தள்ளுறது சாதாரண விஷயம் கிடையாது. தண்ணீர்ல சொல்லாம ஒரையால் தள்ளிடலாம். மணல்ல தள்ளுறது ஒரு சைக்கிளை கூட தள்ள முடியாது இல்லையா, மணல்ல நடக்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு போட்டு, அந்த போட் மேல இவரை ஏறி நின்றுட்டு இப்போ அந்த கரையில இருந்து கொஞ்சம் மேல அப்படி தள்ளி விடுங்கிறார். ஏன்னா ஜனங்கள் எல்லாம் கடற்கரையில் மணல்ல நிக்கிறாங்க, அதனால தரை கரையில வந்து நிக்குது, அது அப்படியே மேல உயரமா தள்ளி வைன்றாரு. ரொம்ப கஷ்டம், மேல இருந்து கூட கீழே தள்ளிடலாம், கீழே இருந்து மேல தான் இன்னும் கஷ்டம். அதுல இவர் வேற மேல ஏறி நிக்கிறாரு. இருந்துட்டு அந்த பொசிஷன் பார்த்துக்கிட்டே அங்கேயே இருந்துட்டு சொல்றாரு, இப்ப நீ கொஞ்சம் மேல தள்ளி விடுன்றாரு. இவன் யோசிக்கல, சரி இவருக்கு இவனுக்கு இவரை தெரியும், ஏற்கனவே ஒரு தடவை அறிமுகமா இருக்குது, ஏற்கனவே இவரை ஏற்கனவே ஒரு தடவை சந்திச்சிருக்கிறான், தன் பெயரை மாத்தி இருக்கிறார், அது ஏன் எதுக்குன்னு அவனுக்கு தெரியாது. சரி இன்னொரு தடவை அவரை மீட் பண்ணிருக்கிறோம், எதுக்கு வந்திருக்கிறார், சரி அவர் பிரசங்கம் பண்றதுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவோமே என்று சொல்லி அவனும் எந்த மறுபேச்சும் பேசல, அவரை அந்த படகிலே நிற்க வைத்துக் கொண்டு கரையிலிருந்து சற்று தள்ளி அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த போட்டை செட் பண்ணி கொடுத்தான். இயேசு கிறிஸ்துவும் அந்த போட்டில் உட்கார்ந்து அழகாக ஒரு பிரசங்கம் பண்ணார். திரளான ஜனங்கள் அதை கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்னைக்குமே தன்னுடைய தனக்கு அல்லது தன்னுடைய காரியத்தில் ஒரு சின்ன காரியத்தை செய்தாலும் அதற்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காம ஒருபோது விட மாட்டார். சின்ன விஷயம், ஏதாவது ஒரு சின்ன விஷயமா ரிட்டர்ன்ஸ் கொடுப்பார். சீஷனிடம் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனை அனுபவிக்காமல் போக மாட்டேங்கிறார். ஒரு டம்ளர் தண்ணிக்கு கூட சொன்னார். இப்படி இருக்கும் பொழுது இவன் இவ்வளவு நேரம் ஒரு ஊழியம் நடப்பதற்கு, ஒரு பிரசங்கம் நடப்பதற்கு தன்னுடைய படகை ஒரு டெம்பரரி ஸ்டேஜாக அவருக்கு போட்டு கொடுத்திருக்கிறான். ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவுடைய சூழ்நிலை நல்லா தெரியும். இன்னைக்கு இவன் டோட்டல் ஃபெயிலியரா இருக்கிறான், ஒரு மீனும் இரவெல்லாம் அகப்படல. உடனே இவன் அதுக்கு, ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு ஏதாவது செய்ய ஒண்ணும் கேட்கல, இவன் கேட்டதுக்கு உதவி மட்டும்தான் செஞ்சான், இவன் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப அவராகவே வாலண்டியரை கூப்பிட்டு சொல்றாரப்பா, படக எடுத்து மறுபடியும் தண்ணிக்குள்ள போ, ஆழத்தில் கொண்டு போய் உன் வலையை போடு. சொன்ன உடனே அவனுக்கு மைண்ட் ஒர்க் பண்ணுது, இது மீன் பிடிக்கக்கூடிய ஒரு நேரம் கிடையாது, இரவுல போனாதான் கிடைக்கும், அது இரவெல்லாம் ட்ரை பண்ணியும் இந்த ஏரியாவில் மீனை இல்லை, ஒரு மீனும் கிடைக்கல, இந்த ஏரியாவில் மீன் இல்லை நல்லா தெரியுது, அதுவும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் தேடியும் ஒன்றும் கிடைக்கல. சரி இவர் சொல்றதுக்காக தான் செஞ்சு பார்ப்போமே என்று ஜஸ்ட் கொண்டு போய் ஒரு வலையை போடுறான். இவன் கேஷுவலா போயிருப்பான், ஏதோ கொஞ்சம் மீன் கிடைக்கும் அப்படின்னு இவன் மட்டும் போட்ட ஓட்டிட்டு போயிட்டான். போய் ஒரு வலையை போட்டு எடுக்கிறான், அவன் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கேட்ச் அதுல இருக்குது. வலை கிழிந்து போகும்படியாக அவ்வளவு திரளான மீன்கள் வலையில மாட்டிடுச்சு. அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே கரையில் இருக்கிற தன்னுடைய கூட்டாளிகள் யாக்கோபு யோவான், வாங்க எனக்கு ஒன்னும் பண்ண முடியல என்று சொல்லி அவங்களையும் கூப்பிடுறான். அவங்களும் ஒரு போட் எடுத்துட்டு போறாங்க. ரெண்டு போட்டும் அமிழ்ந்து போகும்படி அவ்வளவு மீன்களால் அந்த ரெண்டு போட்டை நிரப்பிட்டாங்க. நிரப்பி அதிர்ச்சி, ஆச்சரியம், சந்தோஷம் எல்லாமே அவனுக்கு கலந்திருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் கிடைக்காத காரியம் இது, அதிர்ச்சி அவனுக்கு. இவ்வளவு மீன்கள் அதை பார்த்து ஆச்சரியம், இவ்வளவு மீன்களை வித்தா எவ்வளவு பணம் கிடைக்கும், அது சந்தோஷம் எல்லாம் அவனுக்கு அப்படியே கலந்திருக்கும். எல்லாத்துக்கும் மேல, ஐயோ இவர் ஒரு வார்த்தை சொன்ன இப்படி எல்லாம் நடக்குதே, அந்த பயம் எல்லாத்துக்கும் மேல இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேல அந்த பய உணர்ச்சி எல்லாத்தையும் மேற்கொண்டு இருந்துச்சு. கரைக்கு வந்த உடனே அவன் செய்த முதல் காரியம், எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம்.
சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால்
அப்படி சொன்னான்.
சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும்
அந்தபடியே பிரமித்தார்கள்.
அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி
பயப்படாதே,
இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய்
என்றார். இந்த இடத்துல தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. இவனை சந்தித்த முதல் சந்திப்பில் அவனை குறித்து தன் திட்டத்தை ஆண்டவர் ரிவீல் பண்ணவே இல்லை. பேரை மாத்தினார், ஏன் மாத்தினார்னு சொல்லல. இந்த பேர் மனசுல வச்சுக்கோ, பிற்காலத்தில் இதன்படி நீ இருப்பேன் அவர் ஒண்ணுமே சொல்லல, பேரை மட்டும் மாத்தி தான் அனுப்பினார். அந்த பேருக்கு அர்த்தம் கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காரு. யோவானுக்கு வெளிப்பட்டு கடைசியில் எழுதியிருக்கிறார். ஆனா பேதுருக்கு அது கூட தெரிஞ்சிருக்காது. நீ கேபா கேபான்ட்டாரு. திரும்ப புதுசா மாத்துற அர்த்தம் தெரியாம இவனும் தலையாட்டிட்டு வந்திருப்பான். ஆனால் ஆண்டவர் அதுக்கு பின்னால் ஒரு நோக்கத்தோடு செஞ்சார். செய்துவிட்டு இப்பொழுது அவருடைய லைஃப்ல என்னைக்கு இவனை அழைத்தால் இவன் வருவான் என்று அவருக்கு தெரியும். என்னைக்குமே மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு சுகபோகமாய் இருக்கும் பொழுது, ஆசீர்வாதமாய் இருக்கும் பொழுது, காரியங்கள் எல்லாம் நல்ல கைகூடி இருக்கும் பொழுது, என்னைக்குமே மனுஷனுடைய இருதயம் தன்னை படைத்த ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவோ அவருடைய சித்தத்தை செய்யவோ ஒருபோதும் சம்மதிக்காது. இது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆகையினாலே தன்னுடைய முதல் சந்திப்பு அந்த பேரோடு இருந்த பொழுது அவன் பரிபூர்ணமாக இருந்தான், ஆசீர்வாதமா இருந்தான். அவனுடைய பிரயாசம் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருந்துச்சு, அவனுக்கு நிம்மதியா இருந்துச்சு, குறைவில்லை. ஆகையினால் அந்த நேரத்தில் தன்னுடைய காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினால் அவன் எதுக்குமே ஒத்து வர மாட்டான், விட்டுட்டாரு. இப்பொழுது அவனுடைய ஃபெயிலியரான ஒரு நேரம், அவன் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நேரம், அந்த நேரத்தில் அவனை இவராகவே வந்து சந்திக்கிறார். அந்த இடத்துல அநேக போட் இருந்தால் இவன் போட்ல கரெக்டா ஏறுறார், ஏறி இவனையே அதை தள்ள வைக்கிறார். அந்த போட்ல இருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். அவன் கேட்காமலேயே மிகப்பெரிய ஒரு மீன் பிடிப்பை அவனுக்கு கொடுக்கிறார். இதை பார்த்த உடனே இவனுக்கு சந்தோஷம் இருந்துச்சு, அதிர்ச்சி இருந்துச்சு, ஆச்சரியம் இருந்துச்சு, எல்லாத்த விட பயம் இருந்துச்சு. இந்த பயத்தோடு அவன் செய்த காரியம், இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்துட்டானான், சரண்டர் ஆயிட்டான். அவர் பாதத்தில் அப்படியே வந்து விழுந்துட்டான். விழுந்து ஆண்டவரே, அவன் சொல்ற கன்ஃபஷன் பாருங்க, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் கேட்டான். அவனுடைய ஃபர்ஸ்ட் பிரேயரே, ஆண்டவரே நீர் என்னை விட்டு போயிடும். நம்ம எல்லாம் ஆண்டவரே நீர் என்னோடு வாரும், என் கூட தங்கிடும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா பேதருடைய ஃபர்ஸ்ட் பிரேயர், அவன் லைஃப்ல செஞ்ச ஃபர்ஸ்ட் பிரேயர் என்ன? ஆண்டவரே நீர் என்னை விட்டு போய்விடும். இது அவன் செஞ்ச ஃபர்ஸ்ட் பிரேயர். இவனுக்கு பயம் வந்துச்சு, ஐயோ இவர் இப்படிப்பட்டவரா இருக்கிறாரே, இவருடைய பிரசங்கம் இவ்வளவு வல்லமையா இருக்குது, இவர் ஒரு வார்த்தை சொன்னால் இவ்வளவு மீன்கள் வந்து அகப்படுகிறது, இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவராய் இருந்தால் இவர் சொல்றதெல்லாம் இப்படி நடக்கும், நான் எவ்வளவு குறைவுள்ளவன். அதுவரைக்கும் தன்னுடைய குறைவு அவனுக்கு தெரியல, நான் ஒரு நல்லவன் நினைச்சிட்டு தான் வாழ்ந்துட்டு. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாய் வந்து நிற்கும் பொழுது, அவருடைய அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய பரிசுத்தத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, அப்பொழுதுதான் தன்னுடைய நிலை என்ன என்பது அவனுக்கு புரிஞ்சது, தான் யார் என்பது அவனுக்கு புரிஞ்சது. அவன் ஒளிவு மறைவோடு அவன் நடந்துகளை, அந்த நேரத்தில் பிராங்கா தன்னுடைய நிலைமையை அவன் ஒப்புக்கொண்டான். அவருடைய பாதத்தில் விழுந்து கெஞ்சல், ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, இந்த பாவியாகிய நான் இருக்கிற இடத்துல நீர் வந்திருக்க வேண்டாம், நீங்க பரிசுத்தம் உள்ளவர், இந்த பாவியாகிய என் பக்கத்தில் நீங்க வர வேண்டாம், எனக்கு தகுதி இல்லை, நீங்க என் கூட நிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, தயவு செய்து இடத்தை விட்டு போயிடுங்கன்னு கெஞ்சறான், பயந்து போய் சொன்னான். அப்பதான் ஆண்டவர் பார்த்தார், பயப்படாதே, என் பரிசுத்தம் உன்னை பயமுறுத்துகிறது, உன் பாவம் உன்னை பயமுறுத்துகிறது, பயப்படாத. இது முதற்கொண்டு உன்னுடைய லெவல் வேற, நீ மனுஷனை பிடிக்கிறவனாயிருப்பாய். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பிரயாணம் பண்றோம், ஒவ்வொரு நபரும் நம்முடைய லைஃப்ல ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு ப்ரொஃபஷன், ஏதோ ஒரு காரியம், அது ஒருவே நம்முடைய பரம்பரை தொழிலாகலாம். பேதுருவை போல அவர் அவனுக்கு பரம்பரை தொழில், அது போல நீங்களும் உங்க லைஃப்ல ஏதோ ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு லைன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம், சொந்த பிசினஸ்ல இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், ஏதோ ஒன்று உங்க லைஃப்ல நீங்க ஒரு லைன்ல நீங்க போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட பாதையில போயிட்டே இருக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க அதுதான் லைஃப் நினைக்கிறீங்க, அதுதான் உங்க வாழ்க்கை, அதுதான் உங்கள் எதிர்காலம், அதுதான் உங்கள் எல்லாமே நீங்க நினைக்கிறீங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரயாணித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று நீ முடிவு கட்டிடாத, உனக்கு நான் வேறொரு காரியத்தை சிறந்ததை வைத்திருக்கிறேன், இதுதான் என்னுடைய எதிர்காலம், நீ நினைச்சிடாத, இதோட சிறந்த ஒன்றை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். அது வரைக்கும் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, எப்பொழுது நமக்கு அது வெளிப்படும் என்றால், என்றைக்கு ஒரு மனிதன் தான் ஒரு பாவி என்பதை ஆண்டவருக்கு முன்பாக ஒத்துக்கொள்ளுகிறானோ, தான் ஒரு பாவி என்பதை ஆண்டவருக்கு முன்பாய் உணர்கிறானோ, எந்த நிலைமையில் அவன் தான் ஒரு பாவி என்பதை ஆண்டவருக்கு முன்பாய் அறிக்கை செய்கிறானோ, அந்த இடத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டு செய்கிறார். அந்த இடத்துல தான் மாற்றம் உண்டாகிறது. அந்த இடத்துல தான் ஆண்டவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், நம்முடைய வாழ்க்கை குறித்து தன் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். பாவங்களை உணர்கிற ஒரு இருதயம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அவசியம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டியது அவசியம். நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு எத்தனையோ தவறான உபதேசங்கள், நீ பாவத்தை அறிக்கையே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இயேசுவின் பாவத்துக்காய் பலியாயிட்டார், நீ கேஷுவலா வாழ்க்கை நடத்து, நீ பரலோகத்துக்கு போகலாம் என்ற பிரசங்கங்கள் இன்றைக்கு வந்துவிட்டது. கவனமா இருக்கணும் தேவ பிள்ளைகள். ஒரு தடவை நீ பாவத்தை அறிக்கிட்டுதான் போதும், அதன் பிறகு நீ எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, இயேசு உனக்காக பலியாயிட்டார், நீ பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துடுவே என்ற பிரசங்கங்கள் இன்றைக்கு எக்கச்சக்கமா டிவியில கூட இருக்குது. கவனமா இருக்கணும், பார்த்து ஏமாந்துடக்கூடாது. யோவான் எழுதின ஒன்று யோவான் நிருபத்தை நீங்க எடுத்து பாருங்க, முதலாவது அதிகாரம் 7, 8, 9 ஆகிய மூன்று வசனங்களில் விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட ஒரு அற்புதமான வசனங்கள். ஒன்று யோவான் நிருபத்தில் முதல் அதிகாரம் 7, 8, 9 மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
அவர் ஒளியில் இருக்கிறது போல,
அவர் ஒளியில் இருக்கிறது போல
நாமும் ஒளியிலே நடந்தால்,
நாமும் ஒளியிலே நடந்தால்
ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்,
ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
சகல பாவங்களையும் நீக்கி,
சகல பாவங்களையும் நீக்கி
நம்மை சுத்திகரிக்கும்,
நம்மை சுத்திகரிக்கும்.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால்,
நமக்கு பாவம் இல்லை என்போமாக
நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம்,
நம்மை வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம்.
சத்தியம் நமக்குள் இராது,
சத்தியம் நமக்குள் இராது.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்,
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
பாவங்களை நமக்கு மன்னித்து,
பாவங்களை நமக்கு மன்னித்து
எல்லா அநியாயத்தையும் நீக்கி,
எல்லா அநியாயத்தையும் நீக்கி
நம்மை சுத்திகரிப்பதற்கு,
நம்மை சுத்திகரிப்பதற்கு
அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்,
அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது, தேவ பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இதை பெரும்பாலும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சொல்லிட்டு இருப்போம், கிடையாது, இது தேவ பிள்ளைகளுக்கு விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. நிருபம் என்றாலே அது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டது தான் நிருபம். இந்த இடத்துல யோவான் அருமையை எழுதுகிறார், அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி ஒளியில் இருக்கிறாரோ அதே வெளிச்சத்தில் நாமும் நடக்கணும். நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், நம்மளை நாமளை ஏமாத்திக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நடக்கிற சம்பவம் கிடையாது, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவை நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக அதை உணர வேண்டும், அறிக்கையிட்டு உங்களை சரிப்படுத்த வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு தடவை இயேசுவின் பாவத்தை மன்னிச்சு அனுபவிச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு குறைவு என்று வருகிறது என்றால் அதை நாம் தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும், அதற்காக மனஸ்தாபப்பட வேண்டும், அதற்காக பாவறிக்கை ஆண்டவரிடத்தில் செய்ய வேண்டும், அதற்காக அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அனுதினமும் நாம் சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். இந்த இடத்தில் அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறான், நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி. அவர் பாவி என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நீ பாவின்னு ஒத்துக்கிட்டல்ல, பயப்படாத, இனி நீ பயப்பட வேண்டியதில்லை, இனி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு இனி மீன் பிடிக்கிற நிலைமையிலிருந்து மனுஷனை பிடிக்கிற நிலைமைக்கு உன்னை நான் கொண்டு செல்லுகிறேன். உனக்கு வேறொரு காரியத்தை வச்சிருக்கிறேன். இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் தொடர்ந்து எந்த முன்னேற்றமும் இல்லை, ஒரே மாதிரி போயிட்டு இருக்குது, எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, எந்த ஒரு மேன்மையும் இல்லை, என்னமோ போயிட்டு இருக்குது, என்னமோ காலம் ஓட்டிட்டு இருக்கிற நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், ஒரு நாள் உட்காருங்க தேவ சமூகத்தில், ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை தேவ சமூகத்தில் உட்காருங்க, உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் பிரச்சனைகள் என்ன, ஆண்டவருக்கு முன்பாக நீ என்ன ஸ்டேஜில் நிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க, உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரிப்படுத்தி பாருங்க. அதன் பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் தன் திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் இருந்தார், இப்போது அவர் மரணம் அடைந்துட்டார். அவருடைய பெயர் வேளாங்கண்ணி. பூர்வீகமான வைராக்கியமான ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவர். அவர் சாம் ரியாலிட்டிஸ் என்ற பெயரில் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வச்சிருந்தார். பெரிய பெரிய பிளாட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய அலுவலகத்திற்கு ஒரு நாள் ஒருவர் ஜெபிக்கு அழைத்துக் கொண்டு போனார். அருமையான பெரிய ஒரு பில்டிங், டோட்டலா ஃபுல்லா ஏசி பண்ணி இருந்துச்சு. உள்ளே நுழைஞ்சோடனே ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஒவ்வொரு செவுத்திலையும் பெரிய பெரிய அளவுக்கு வேத வசனங்கள் மாட்டப்பட்டிருந்துச்சு. எங்க திரும்பினாலும் பைபிள் வசனம். அந்த இடம் போகும்போதே ரொம்ப ரிச்சா இருந்துச்சு. அந்த இடமே பார்க்கும்போது வேத வசனத்தினால் நிறைஞ்சிருந்துச்சு. அருமையாய் பர்னிஷ் பண்ணி இருந்துச்சு அந்த ஆபீஸ். நல்ல டோட்டல் ஏசி பண்ணி இருந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் இது நான் சொல்றது எப்படி ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். அப்பவே ஒரு ஹோண்டா சிட்டி கார்ல வந்து இறங்குவார். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கார்ல வருவார். கர்த்தரால் அவர் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். சென்னையில் அண்ணா நகர் பகுதியில் ஒரு ரவுண்டானாவே அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஏரியாவே அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். அப்ப அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவர் பிளஸிங் ஆதார் பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது அவரிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்ப அவர் சொன்னார், பாஸ்டர், நான் என்னுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு கர்த்தரிடம் அமோகம் ஆசீர்வதிச்சு இப்படி வச்சிருக்கார். ஆனால் என்னுடைய வாழ்க்கை நான் திரும்பி பார்த்தால் என்னுடைய காரியமே வேற. நான் பூர்வீகமாக ஏதோ ஒரு பக்தி, ஒரு கிறிஸ்தவனாய் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி, ஒரு கட்டத்தில் தோல்வி. அதுக்கு மேல பிசினஸ் நல்லா இருந்துச்சு. அதன் பிறகு திடீரென்று ஒரு சரிவு வந்துச்சு. எல்லாம் தோல்வி, எடுக்கிறதெல்லாம் தோல்வி. ஆரம்பிச்ச பில்டிங் எல்லாம் பாதிலே நின்று போச்சு. ஜனங்கிட்ட பணத்தை நிறைய வாங்கிட்டேன், பில்டிங் கட்டுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், கட்டி முடிச்சு கொடுக்க முடியல. முடிச்சு கொடுத்தாதான் பணம் எனக்கு வரும். எல்லாமே பாதியில பாதியில நின்று போச்சு. ஆகையினால எதையுமே நல்ல பினிஷ் பண்ணி கொடுக்க முடியல. ஃபுல் அமௌண்ட் என்னால வாங்க முடியல. ஏகப்பட்ட கடல்ல நான் மாட்டிக்கிட்டேன். பல லட்சங்கள் கடல்ல நான் மாட்டிட்டேன். மாட்டிட்ட பிறகு எல்லாரும் கடன் கொடுத்தவங்க எல்லாம் வந்து என்ன நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நெருக்கடி கொடுத்து அந்த பணத்தை கொடு கொடு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எங்கிட்ட இருந்த நான் வாங்கி இருந்த வச்சிருந்த லேண்டுகள் எல்லாத்தையும் அறவுறையா இருந்ததெல்லாம் அப்படியே வந்த ரேட்டுக்கு நான் விற்க ஆரம்பிச்சேன். அதுல அறவுறையா பில்டிங் கட்டி இருந்தது எவ்வளவு செலவு பண்ணியிருந்தேன். ஆனா அந்த லேண்ட் ரேட்டுக்கே எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சேன். வித்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பணத்தை ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே நான் ரிட்டர்ன் பண்ண முடியல. நான் வச்சிருந்த கார்கள் எல்லாம் வித்தேன். எனக்கு இருந்தது ஒரே ஒரு தங்கறதுக்கு ஒரு வீடு. அந்த வீட்டை தவிர மீது எல்லாத்தையும் நான் வித்துட்டேன். எனக்கு டிராவல் பண்றதுக்கு சொந்த கார் கொடையில் எல்லாத்தையும் வித்துட்டேன். வித்தும் என்னால முழு கடன் அடைக்க முடியல. அந்த நிலைமையில் தள்ளப்பட்ட போது நான் ரொம்ப சோர்ந்து போனேன். சில டைம்ல நான் பஸ்ல ஏறி வருவேன் வீட்டில இருந்து. அப்ப ஒவ்வொரு கார்ல வர நான் பஸ்ல ஏறி வீட்டில இருந்து ஆபீஸ்க்கு வர நிலைமை ஆயிடுச்சு. பஸ்ல ஏறி வருவேன். அப்படி வரும்பொழுது என்ன பக்கத்துல யாராவது அப்படி பார்ப்பாங்க. பார்க்கும்போதே, ஓ, ஒரு நாள் நீ அந்த கார்ல போனால இன்னைக்கு எங்களோட பஸ்ல வரையான்னு அவன் நினைச்சிட்டு பாக்குற மாதிரி எனக்கு போகணும். அந்த பார்வையே எனக்கு வேதனையா இருக்கும். அதனாலே பல நேரத்தில் நான் பஸ்ல வர்றத கூட அவாய்ட் பண்ணிட்டு நடந்தே வர ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த நிலைமையில் தள்ளப்பட்ட பொழுது ஒரு நாள் நான் சோர்ந்து போயிருக்கும் பொழுது ஒரு ஊழியரை நான் அழைச்சு ஜெபிக்க கேட்டேன். அவர் வந்து ஜெபிச்சு ஏதாவது சொல்லுவாரா, எனக்கு ஆலோசனை கொடுப்பாரான்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். அவர் வந்து ஜெபிச்சார். ஒன்னு பெருசு சொல்லல. கிளம்பும் போது, பிரதர், உங்ககிட்ட என்ன பாவம் இருக்குதோ அறிக்கையிட்டு கர்த்தரை ஒப்பு கொடுங்க பிரதர் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அவர் கேஷுவலா அந்த வார்த்தை சொன்னாலும் அதை நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டேன். உடனே நான் ஆபீஸ் மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் கதவை மூடினேன். உடனால் படியிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவங்கள் என்னென்ன காரியம், சின்ன 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 காரியங்கள் எல்லாத்தையும் அறிக்கையிட்டேன் அறிக்கையிட்டேன் அறிக்கையிட்டேன். ஆண்டவரே, நீ ஆசீர்வதியும் நான் கேட்கல. கடன் பிரச்சனையில எனக்கு விடுதலை தாருன்னு நான் கேட்கல. இழந்ததையெல்லாம் திரும்பி தாருன்னு நான் கேட்கல. வெறும் பாவரிக்க மட்டும் தான் பண்ண, வேற ஒண்ணுமே பண்ணல. பாவரிக்க பண்ண. அடுத்த நாள் காலையில எழுந்தேன், கதவை மூடினேன், முழங்கால் படியிட்டேன். என்னுடைய பாவங்களை நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் அறிக்கையிட்டேன். இப்படி பல நாட்கள் வெறும் என் பாவத்தை மாத்திரம் அறிக்கை மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒண்ணுமே நான் பண்ணல. பாவரிக்கை மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன் பல நாட்கள். ஒரு கட்டத்தில் வரும்பொழுது நான் எல்லாத்தையும் அறிக்கை பண்ணப்பட்டதை நான் உணர்ந்தேன். எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வந்துச்சு. ஒரு விவரிக்க முடியாத ஒரு சமாதானம் என் இருதயத்தை நிரப்புறதை நான் உணர்ந்தேன். அதன் பிறகு, ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு மாற்றத்தை தான். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். அன்னைய தினத்திலிருந்து ஆண்டவருடைய கரம் என் வாழ்க்கையில வந்துச்சு. கர்த்தர் புதிய புதிய இன்வெஸ்டர்ஸ் கர்த்தர் கொண்டு வந்தார். புதுசா லேண்ட வாங்கினேன், வேகமாய் கட்டி முடிக்க உதவி செஞ்சார், வேகமாக அதை சேல் பண்ண உதவி செஞ்சார், இழந்த எல்லாவற்றையும் வேகமாய் திருப்பிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். முன்பு இருந்ததை பார்க்கிறோம், இன்றைக்கு ஆண்டவர் என்னை பல மடங்கு என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். இந்த மாற்றம் எங்கிருந்து வந்துச்சு? பாவ அறிக்கையில் தொடங்குச்சு. எந்த ஒரு நபர் தன்னுடைய பாவங்களை மறைக்காமல் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை பரிசுத்தப்படுத்துகிறானோ அப்பொழுதுதான் அவன் தேவ திட்டத்திற்குள் தன் வாழ்க்கையில வருகிறான். அதுவரைக்கும் தன்னுடைய சுய திட்டத்தில் போயிட்டு இருப்பான், தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் போடுகிற திட்டத்தில் அவன் போயிட்டு இருப்பான். ஆனால் என்றைக்கு அவன் தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாய் உணர்ந்து பாவறிக்கை செய்து ஆண்டவரோடு நெருங்கி வருகிறானோ, ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகிறானோ, அப்பொழுது அவன் மனுஷ திட்டத்திலிருந்து சுய திட்டத்திலிருந்து தேவ திட்டத்திற்குள் அவர் அடியெடுத்து வைக்க ஆரம்பிக்கிறான். அங்கதான் ஆண்டவர் அவருக்கு டோர் ஓபன் பண்றார். அங்கதான் அவனுடைய லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரும். அவன் தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தன் திட்டத்தை வெளிப்படுத்தினார். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதே, இது முதற்கொண்டு நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். இது பேதுருவிட்ட எனக்கு பிடிச்ச ரொம்ப நல்ல விஷயம் கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஒரு கன்விக்ஷன் அவனுக்கு இருந்துட்டே இருக்கும். எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை, நிறைய நான் சொல்ல வேண்டி இருக்குது. ஜஸ்ட் வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 26 அதிகாரத்திலே 69 75 வரைக்கும் அந்த சாப்டர் கடைசி வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது சிலுவையில் அறையப்படுவதற்காக அவரை பிடித்து ஏரோதின் அரண்மனைக்கு கொண்டு போயிடுவாங்க. அந்த சூழ்நிலையிலே இந்த பேதுருவும் பின்தொடர்ந்து போவான். ஒரு இடத்துல அந்த குளிர்காலமா இருந்ததுனாலே தீ மூட்டி அந்த இடத்துல குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க. இவனும் அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்துருவான். அப்பொழுது ஒரு பெண், இவனும் அந்த இயேசுவோடு இருந்தவன் அப்படின்னு காட்டி கொடுக்கிறான். உடனே அவன், நான் அல்ல என்னவான், இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும், இன்னொருத்தர் வந்து சொல்லுவான், இவனும் அந்த இயேசுவோடு இருந்தவன். இவனுடைய பேச்சு காட்டி கொடுக்கிறது, சுட்டி காட்டுவாங்க, பயந்துருவான், ஐயோ அது நான் அல்லன்னுவான், அவனை அறியே என்னுவான், இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும், இன்னொருத்தர் வந்து இவனும் அவனோடு இருந்தவன் அப்படின்னுவான். கடைசியில் அவன் செய்வான், சபிப்பான், சத்தியம் பண்ணுவான், அவனை நான் அறியேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை சபிச்சு சத்தியம் பண்ணி அந்த நபர்களை நம்பும்படியாக காரியத்தை செஞ்சிருவான். செஞ்ச பிறகு அது ஒரு ரெண்டு வசனத்தை மட்டும் படிக்கலாம், 26 அதிகாரத்தில் 74-75 மட்டும் படிக்கலாம்.
அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்.
சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்.
உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு. சேவல் கூவுகிறதற்கு முன்னே. நீ என்னை மூன்று தரம் மறுதலிப்பாய் என்று. இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கொண்டு.
நினைத்துக் கொண்டு
வெளியே போய் மனம் கசந்து அழுது.
சேவல் கூவுகிறதற்கு முன்பதாகவே நீ என்னை மூணு தர மறுதலிப்பாய் என்று இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னதை அந்த சேவல் கூவுகிற அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் உணர்ந்துட்டான். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய ஒரு தப்பு நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். உணர்ந்தான், வெளியே போய் அழுது, மனம் கசந்து அழுது, தன்னை ஒப்பு கொடுத்தான். கன்விக்ஷன். நம்ம லைஃப்ல என்னைக்குமே கன்விக்ஷன் இருக்கணும். ஒரு சின்ன தவறானாலும் சரி, அதை குறித்து மனஸ்தாபப்படுகிற ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். கன்விக்ஷன் நம்ம லைஃப்ல இருக்குமானால், அந்த ஒப்பு கொடுக்கிற இருதயம், பாவத்தை குறித்த ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருக்குமானால், ஆண்டவருடைய திட்டத்திற்குள் உங்களால் நிற்க முடியும். ஆண்டவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். அந்த கன்விக்ஷன் இல்லைன்னா நம்ம சொந்த பிளான்லயே லைஃப் லாங் டிராவல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். Failure. லைஃப் எல்லாம் ஃபெயிலியராகவே இருக்கும். நம்ம லைஃப்ல ஒரு கன்விக்ஷன் வேணும், அதுதான் நம்மை தூக்கி விடும். நம்ம லைஃப்ல இந்த கன்விக்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நிறைய சொல்ல முடியனால, தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு கட்டத்தில் பாவம் வந்துச்சு. அந்த பாவத்தின் வேதனையோடு அவன் 51 சங்கீதத்தை ஒரு கன்விக்ஷனோடு எழுதினான். ரொம்ப வேதனை. தன்னுடைய பாவத்தை குறித்து நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரித்த உடனே மிகுந்த வேதனை அடைஞ்சான், கண்ணீட்டான தன் இருதயத்தில் வேதனையோடு. 51 சங்கீதம் நீங்க ஃபுல்லா வீட்டில் படிச்சு பாருங்க, எவ்வளவு தன்னுடைய வேதனை அப்படியே கொட்டி தீர்ப்பான். அந்த 51 சங்கீதத்தில் அவர் சொல்ற ஒரே ஒரு வசனத்தை மட்டும் இப்ப வாசிக்கலாம். 51 சங்கீதத்தில் 17 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம்.
தேவனுக்கு ஏற்கும் பலிகள்,
தேவனுக்கு ஏற்கும் பலிகள்
நொறுங்குண்ட ஆவிதான்,
நொறுங்குண்ட ஆவிதான்
தேவனே,
தேவனே
நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை,
நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை
நீர் புறக்கணியீர்,
நீர் புறக்கணியீர். ஒருவன் தன் பாவத்திற்காய் குறைவுகளுக்காய் மனஸ்தாபப்பட்டு இருதயம் நொறுங்குவானால் அந்த இருதயத்தை ஆண்டவர் ஒருபோதும் புறக்கணிக்கிறது கிடையாது. அவனை ரெனியூ பண்றார், தூக்கி எடுக்கிறார். தன் திட்டத்தை அவன் லைஃப்ல தொடர்ந்து ஆண்டவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருப்பார், அவர் கைவிட மாட்டார். இதுதான் தேவ சமூகத்தில் பாவத்திற்காய் மனஸ்தாபப்படுகிற இருதயத்தின் ஆசீர்வாதம். இந்த இடத்திலே ஆண்டவர் தாவீதை அதற்கு பிறகு கைவிடல, தொடர்ந்து நடத்தினார், பூரண வயது வரைக்கும் நடத்தினார். காரணம் என்ன? அந்த கன்விக்ஷன், அந்த கன்விக்ஷன் அதுதான் அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் எத்தனையோ பேர் அழிஞ்சாங்க. சவுலுடைய வாழ்க்கையில கன்விக்ஷன் இல்ல, ஆண்டவரோட தூக்க முடியல, அப்படியே போயிடுச்சு. எத்தனையோ நபருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கன்விக்ஷன் இல்லாதவங்க அப்படியே போயிட்டாங்க. புதிய ஏற்பட்ட அனனிய சப்பிரால் அவங்க பாவம் உணர்த்தப்பட்டது, பண ஆசையம் உணர்த்தப்பட்டது, கன்விக்ஷன் இல்ல, செத்தே போனாங்க. அந்த இடத்துல கன்விக்ஷன் இல்ல, நாங்க வாழ்க்கையே வாழ முடியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன குறைவுகளானாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அதை மூடி மறைக்காமல் ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் அதை கொண்டு வந்து உங்களை தேவ சமூகத்தில் மனஸ்தாபத்தோடு ஒப்பு கொடுத்து பாருங்க. தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். தேவ திட்டத்திலே தொடர்ந்து நீங்கள் டிராவல் பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான பாதையிலே கர்த்தர் கொண்டு போவார். ஆகையால் முதலாவதாக பேதுருவின் வாழ்க்கையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அடுத்த விஷயம், மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். கர்த்தர் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் ஏற்படுத்தினார், அடுத்த லெவல் கர்த்தர் காமிச்சார். அடுத்த ஒரு சம்பவம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி,
தம்முடைய சீஷரை நோக்கி,
மனுஷகுமாரனாகிய என்னை,
மனுஷகுமாரனாகிய என்னை
ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார்.
ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார்.
அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும்,
சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும்,
சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும்,
சொல்லுகிறார்கள் என்றார்கள்.
அப்பொழுது அவர்
நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்.
சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே
நீ பாக்கியவான்,
மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன்,
நீ பேதுருவாய் இருக்கிறாய்,
இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை.
ஆண்டவர் இது பேதுருவுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு லெவல். இப்பொழுது அவன் சீஷன் ஆயிட்டான், 12 பேரில் ஒருவனாய் அப்போஸ்தலனாய் மாறிவிட்டான். அவரோடு வாழ்க்கை போயிட்டு இருக்குது. படகு வலையெல்லாம் விட்டாச்சு, இப்பொழுது ஊழியத்தில் வந்தாச்சு. இயேசு கிறிஸ்து என்னைக்குமே தன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள அவர் விருப்பப்படுறாரு. பிலிப்பு செசரியா என்கிறதான பட்டணங்களில் வழியே வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு டவுட், மனுஷகுமாரனாகிய என்னை இந்த ஊர்ல சுத்தி இருக்கிற ஜனங்களை என்ன சொல்லிக்கிறாங்க, என்னை பத்தி என்ன பேசுறாங்க, ஏன்னா இந்த சீஷர்களுக்கு இங்கே ஒரு காது இருக்கும், உலகத்தோட ஒரு காது இருந்துச்சு. அங்க என்ன சொல்றாங்களே கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால இவங்களை கேட்டா புல் ரிப்போர்ட் கிடைக்கும் அவருக்கு தெரியும். உடனே கேட்கிறார், மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். கேட்ட ஒரு கேள்விக்கு ஒரு லிஸ்டே கொடுத்துட்டாங்க. சிலர் யோவான் என்று சொல்லுகிறார்கள், சிலர் எலியா என்கிறார்கள், வேறு சிலர் எரேமியாங்கிறாங்க, வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர்ன்றாங்க. யார் யார் என்ன பேசுறாங்க புல் லிஸ்டும் படபடன்னு கொடுத்துட்டாங்க. ஆனா ஆண்டவருக்கு ரொம்ப ஏமாற்றம், ஒருத்தர் கூட தன்னை சரியா புரிஞ்சுக்கல. உலகத்து மனுஷர்கள் யாருமே தன்னை சரியா புரிஞ்சுக்கல. அந்த பதில் எல்லா பதிலுமே அவருக்கு ஏமாற்றம். சரி, உலகம் தான் என்ன புரியல, என் பின்னாலேயே வந்துட்டு இருக்கிற இந்த 12 பேராகி இவங்களுக்காக என்ன யாரும் தெரிஞ்சுதான் பின்பற்றிட்டு இருக்கிறாங்களா, அல்லது இவர் பின்னால போனா எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும் நினைச்சு என்ன பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்களா, அதையாவது நம்ம தெரிஞ்சுக்கொண்டு அடுத்த கேள்வி கொஞ்சம் மாத்தி கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். 11 பேர் வாயவே திறக்கல. ஏன்னா ஏற்கனவே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு தப்பு தப்பான பதில் பல பதில் சொல்லியாச்சு. அதாவது பரவாயில்ல, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்றது பரவாயில்ல. இப்ப இவங்களே தப்பான ஒரு பதில் சொல்லிட்டா உனக்கு கூட இது தெரியாம என்ன பின்பற்றிட்டு சொல்லி திட்டிடுவாரு. 11 பேர் வாயவே திறக்கல. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் சொன்ன தப்பா போயிடு, நல்லா தெரியும். 11 பேர் வாயவே திறக்கல. பேதுரு மட்டும்தான் வாய் திறந்தான், கரெக்டா வாய் திறந்தான். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, கிளியரா சொன்னான். ஏசு கிறிஸ்து உண்மையிலே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. அந்த பதில கேட்ட உடனே சும்மா நீ ஒரு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட கூட பரவாயில்ல, ரொம்ப அழகா சொல்றான், கிளீனா ஷார்ட்டா பெர்ஃபெக்டா சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ரொம்ப அழகா சொல்லிட்டான். ஆண்டவருக்கு தெரியும், இப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு பதிலை ஒருவர் சொல்லுவானால் அவன் ரெவலேஷன் இல்லாம இப்படி சொல்ல முடியாது, வெளிப்பாடு இல்லாம சொல்ல முடியாது. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய தலை அறிவை வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு ரெவலேஷன் கொடுக்க முடியாது. இவ்வளவு தெளிவா என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு பிதா வெளிப்படுத்தாமல் இது சாத்தியம் கிடையாது. உடனே அவனை பாராட்டினார், யோனாவின் குமாரனாகிய சீமோனை நீ பாக்கியவான். அவனை பாராட்டினார், எல்லாருக்குள்ள பப்ளிக்ல பாராட்டினார், யோனாவின் குமாரனாகிய சீமோனை நீ பாக்கியவான். அடுத்தது சொல்றாரு, இது எப்படி இவனுக்கு தெரிஞ்சதுன்னு அவரே ரிவீல் பண்றாரு. அந்த ரெவலேஷனுக்கு இவர் ஒரு ரெவலேஷன் கொடுக்கிறார், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, நீ என்னை பார்த்து இதை நீ புரிஞ்சுட்டே நினைக்கிறியா, கிடையாது, என்னை பார்த்தோன்னு உங்களுக்கு புரியல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உடனே ஸ்பாட்ல ஒரு ரிவார்டு அவனுக்கு அறிவிக்கிறார். யோனாவின் குமாரனாகி சீமோனை என்று சொல்லிவிட்டு பரலோகத்தின் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார், ஆகையால் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே. இப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல பேர் மாத்தினாரே, அந்த பேரை இப்ப கொண்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அவன் சீமோனா இருந்தான், ஆனா இப்பொழுது அந்த நேம் இப்ப கொண்டு வர்றாரு. அந்த இடத்துல நான் ஏன் உன்னை ஃபர்ஸ்ட் மீட்டிங் உன் பேரை ஏன் மாத்தினேங்கிறத இப்ப இந்த சந்தர்ப்பத்திலே கர்த்தர் ரிவீல் பண்றாரு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே அவனை அட்ரஸ் பண்ணிட்டு இப்ப அவனுக்கு தான் வச்ச பழைய அந்த பேர் மாத்தின பேரை ரிமைன் பண்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், கேபா என்றால் பேதுரு என்று அர்த்தமாம். அப்ப இவனுக்கு தான் வச்ச அந்த பேரை திருப்பி ஞாபகப்படுத்துறார், நீ கேபா, நீ பேதுரு எனப்படுவாய். எதுக்காக தெரியுமா உனக்கு நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீட்ல உன் பேரை மாத்தினேன், உண்மையிலதான் நான் என் சபையை கட்ட போறேன், அந்த சபை ஜெயிக்கிற சபையா இருக்கும், எந்த அந்தகார சக்திகளும் அதை மேற்கொள்ள முடியாது, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாத ஒரு சபை உன்னை கொண்டு நான் கட்டப்போறேன். இந்த இடத்தில் ஆண்டவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் 14 வசனத்தில் 41 வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. வீட்டில் பெந்தேகோஸ்தே நாளிலே 120 பேர் அபிஷேகம் பெற்ற உடனே பேதுரு எழும்பி நின்று அவன் தான் பிரசங்கம் பண்றான், 11 பேரை நிக்க வச்சுட்டு அவனு பிரசங்கம் பண்றான். அந்த பிரசங்கத்தை கேட்டு யூதர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு முதல் சபை இந்த பேதுருவின் பிரசங்கத்தின் மூலமாய் லிட்டலா ஸ்டார்ட் ஆச்சு. ஆண்டவர் சொன்னது அப்படி துல்லியமா நடந்துச்சு. இங்கே நம்ம பார்க்கிறோம் இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு செகண்ட் லிப்ட் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் லிப்ட் மீன்ல இருந்து மனுஷனை பிடிக்கிற கொண்டு வந்தார். இப்ப செகண்ட் லிப்ட் என்ன தெரியுமா, மனுஷனை பிடிக்கிற லெவல் இருந்து சர்ச்சை கட்டுற லெவலுக்கு கர்த்தர், நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் அவன் லிப்ட் பண்ணார். இதுவரைக்கும் நீ மனுஷனை பிடிச்ச ரைட், ஆனா உன்னை குறித்து அடுத்த ஒரு திட்டம் இருக்குது. சும்மா நீ அப்படியே போய் மனுஷனை பிடிச்சிட்டு பிடிச்சு வரதல்ல, உன்னை கொண்டு என் சபையை நான் கட்டுவேன். அந்த சபை எப்படி இருக்கும், எந்த அந்தார சக்திகளும் அதற்கு முன்னால நிற்க முடியாது. இந்த ஆசீர்வாதம், இந்த வாக்கு தத்தம் இவன் வாழ்க்கையில் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, ரெவலேஷன், வெளிப்பாடு. முதலாவது அவன் மீன் பிடிக்கிற நிலைமையில் மனுஷனை பிடிக்கிற நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் என்ன, தன் பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டதுனால அவன் அந்த ஸ்டேஜுக்கு வந்தான். இப்பொழுது இவன் இந்த ஸ்டேஜில் அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போறான்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு இருந்த ஒரு வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்துவை சரியாய் அறிந்து கொண்டான். இந்த பேதுரு நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு ரெவலேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கு. இன்னொரு சம்பவத்தை கூட நான் காட்டுறேன் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6:66 இருந்து படிக்கலாம். யோவான் சுவிசேஷத்தில் 6:66 வாசிப்போம்.
அது முதல்
அவருடைய சீஷரில் அநேகர்
அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக ஆண்டவரே
யாரிடத்தில் போவோம்,
நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே,
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். தெளிவா சொன்னான். இந்த இடத்துல ஒரு ரெவலேஷன் சொல்றான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உங்ககிட்ட மட்டும்தான் ஜீவ வசனங்கள் இருக்கிறது, வேற எங்க போனாலும் எனக்கு வசனங்கள் கிடையாது. உங்ககிட்ட மட்டும்தான் எனக்கு வேத வசனம் இருக்கிறது, அதனால வேற எங்கே நான் போக முடியாது. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இன்றைக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை மேலோட்டமாய் பின்பற்றக்கூடாது. ஒரு தடவை நம்ம பாவரிக்கை பண்ணி அவருடைய திட்டத்துக்குள்ள வந்துட்டோம், பாவரிக்கை பண்ணி அவருடைய திட்டத்துக்குள்ள வந்ததோடு திருப்தி ஆயிடாதீங்க. அடுத்த லெவல் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார், அதை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் வெளிப்பாடோடு கடந்து செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சாதாரணமாய் பார்த்து நீங்க வாழாதீங்க, அவரை குறித்து ஒரு ரெவலேஷன் இருக்கணும். அவரை குறித்து அவருடைய தெய்வீகத்தை நீங்கள் புரிந்தவர்களாக இருக்கணும். ஆண்டவரோடு சரியான ஒரு உறவு இல்லாமல் பைபிள் படிக்கிறதற்கும் ஆண்டவரோடு நெருக்கமாய் இருந்து வேதத்தை வாசிக்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கு. தெரியுமா, வித்தியாசம் இருக்கு. ரெவலேஷன். கர்த்தர் எனக்கு இந்த செய்தியை போன வியாழக்கிழமையிலிருந்து எனக்கு பேதுருடைய லைஃப்ல இருந்து பேச போறோன்றது ஆண்டவர் எனக்கு அது ஜென்ரலா சொல்லிட்டார். வெள்ளிக்கிழமையெல்லாம் ஜெபம் பண்ண யோசிச்சேன், பேதுரு பத்தி இதுவா அதுவா என்னென்னமோ போட்டு குழப்பி பார்த்தேன். கடைசியில் நேற்று காலையிலிருந்து மைண்டில் அதே ஓடிச்சு, ஃபாஸ்டிங் பேர் வந்த போது மைண்டில் அதே ஓடிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு போனோம்னு சாயங்காலமும் அதே ஜெபிச்சேன். சாயங்காலம் 6, 7, 8, 9, 10 அது வரைக்கும் ஒரு பேதுரு பற்றி ஒரு செட்டப் வச்சு பார்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட எனக்கு சமாதானமே இல்லை. அது ஆண்டவர் சொன்னால் சமாதானம் இருக்கணும். கொஞ்சம் கூட எனக்கு சமாதானமே இல்லை. பேதுரு பற்றி பேச சொன்னால் நான் விட்டா 10 மணி நேரம் பேசுவேன். பேதுரு பத்தி ஒரு பேசுங்க சொன்ன 10 மணி நேரம் நல்லா பேச முடியும், அவ்வளவு விஷயம் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொன்னது தானே சொல்லணும், அதுதான் விஷயம். அங்க ரெவலேஷன் தான் உங்க லைஃபை மாத்தும். சும்மா நான் பிரசங்கம் பண்றது யாருடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனப்படாது. கடைசியில் இரவு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி இருக்கும், திடீர்னு ஆண்டவர் படபடப்படன்னு பேசினார். நான் எடுத்து வச்சதெல்லாம் தூக்கி மூடி போட்டு வச்சுட்டேன். சே, இந்த விஷயத்துக்காகவா ஆண்டவர் நம்மள நம்ம வச்சிருந்த, நம்ம வந்து நம்ம எதோ நோக்கு போட்டு குழப்பிட்டு இருந்தோமே. ஜஸ்ட் பட்டு ஒரு 5 நிமிஷம் வேகமா சொன்னார், நேரா போன எபேசுல பாத்தீங்கன்னா ஒரு ரஃப் ஒன்னு பா எழுதுவேன், அதன் பிறகு அதை கடைசியில் ஃபேர் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். ஒன்னு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நைட்டு 11:30 இருக்கும், உட்காதுன ஃபாஸ்ட் உண்மையை சொல்ல போன ஆண்டவர் டிக்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். கட 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 கடக்கு தான் எழுதிட்டு மூணு காரியம் என்னென்ன சொன்னார்ன்றது, என்ன சொல்லணும்ன்றதுக்கு. அப்பதான் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், இன்னும் சொல்ல போன ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு வந்துச்சு. நாளைக்கு கர்த்தர் ஜனங்களோடு பேச போகிறார். நானா பேதுருவுடைய லைஃப் எடுத்து பேச முடியும்? கண்டிப்பா என்னால பேச முடியும், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பேச முடியும். ஆனா யாருக்கு அது பிரயோஜனப்படாது எனக்கு நல்லா தெரியும். எனக்கும் பிரயோஜனப்படாது, உங்களுக்கும் பிரயோஜனப்படாது. கேட்டுட்டு தலையாட்டிட்டு போலாம். அந்த ஆண்டவர் ஒண்ணு சொல்லும் பொழுது அது சின்ன விஷயமானாலும் லைஃப் சேஞ்ச் பண்ணும். உங்க ஒவ்வொருத்தருடைய லைஃப் சேஞ்ச் பண்ணி. இன்னைக்கு நிறத்துல இருக்கிற நிறைய பேருடைய லைஃப்ல இது பேசிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, உங்க லைஃபோடு இது பேசிட்டு இருக்குது எனக்கு தெரியும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு ரெவலேஷன், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. அந்த ரெவலேஷன் தான் ஆண்டவர் பார்த்தாரு, இவன் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு உள்ளவனா இந்த இடத்துல நெருங்கி வந்திருக்கிறான். இவனை இதே நிலைமையில சும்மா மனுஷனை பிடிக்கிறவனா இல்ல, இவனை வச்சு சர்ச் கட்டவனா இவனை தூக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணார். அடுத்த லெவலுக்கு கர்த்தர் அவனை லிஃப்ட் பண்ணார். அந்த ரெவலேஷன் தான் காரியம். உங்கள் வாழ்க்கையிலும் வெளிப்பாட்டோடு நீங்க பைபிள் படிக்கிறீங்களா? ஒரு வெளிப்பாட்டோடு படிக்கணும். ஒரு பிரசங்கத்தை கேட்கிறீங்களா? ஒரு ரெவலேஷன் இருக்கணும். ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவரை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் இருக்காக தெரியுமா? அவரை அறிந்து கொள்வதற்காக. உங்களுக்கு ரெண்டு வசனத்தை மட்டும் காட்டுறேன். உங்களுக்கு எபேசியருக்கு எழுதுற நிருபம் 17:17 வாசிக்கலாம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும்,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும்,
மகிமையின் பிதாவுமானவர்,
மகிமையின் பிதாவுமானவர்,
தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும்,
தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும்,
தெளிவையும் அளிக்கிற ஆவியை,
தெளிவையும் அளிக்கிற ஆவியை
உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று,
உங்களுக்கு தந்தருள வேண்டும் சொல்லி பவுல் அங்க ஜெபிக்கிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை நீங்க எடுத்து பாருங்க, 17 நீங்க எடுத்து பாருங்க. அந்த இடத்துல அவர் இன்னும் நிறைய காரியம் சொல்றார். 9:9 வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 9:9-11 வாசிக்கலாம்.
இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல்,
இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல்
உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம்,
உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம்.
நீங்கள் எல்லா ஞானத்தோடும்,
நீங்கள் எல்லா ஞானத்தோடும்,
ஆவிக்குரிய விவேகத்தோடும்,
ஆவிக்குரிய விவேகத்தோடும்,
அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்,
அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்,
சகலவித நற்கிரியைகளும்
சகலவித நற்கிரியைகளும் ஆகிய
கனிகளை தந்து,
கனிகளை தந்து
தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து,
கவனிங்க, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து
கர்த்தருக்கு பிரியமுண்டாக,
அப்பதான் கர்த்தருக்கு பிரியமுண்டாக,
அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும்,
அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும்,
சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும், நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும்,
பலப்படுத்தப்படவும்
உங்களுக்காக வேண்டுதல்,
உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். நற்பவுல் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும், ஆண்டவரை அறிகிற அறிவு வரும்பொழுதுதான் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள முடியும். ஆண்டவரை நீங்கள் அறியாமல் அவருக்கு பிரியமா நடக்க முடியாது. நம் ஆண்டவர் யார், அவருடைய உணர்வுகள் என்ன, அவருடைய பாரம் என்ன, அவருடைய ஏக்கம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, உங்களிடத்தை அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார், இது உங்களுக்கு பர்சனலா தெரியணும். சொல்றேன், கிறிஸ்டியன் லைஃப்ன்றது உலகத்தில் இருக்கிற மற்ற மதத்தை போல கிடையாது. மற்ற மதங்கள் எல்லாம் சும்மா இவனே போறான், என்ன ஆசீர்வதியும் எனக்கு எல்லாம் நன்மையும் கூட நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வர, அது இல்லை கிறிஸ்டியன் லைஃப், அது கிடையாது. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரோடு தொடர்புள்ள ஒரு வாழ்க்கை. நாம் அவரோடு பேசுறோம், அவர் நம்மோடு பேசுறார். நாம் நம்முடைய காரியத்தை அவரிடம் சொல்றோம், அவர் நம்மை குறித்து தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார், நம்முடைய குறைவையை சுட்டி காட்டுவார், நம்மகிட்ட என்னத்தை அவர் எதிர்பார்க்கிறார்னு சொல்லுவார், அவருடைய சித்தத்தை நமக்கு சொல்லுவார். அதை பார்த்து அவருக்கு பிரியமா நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு நீங்க போயிடுவீங்க. ஆமென். மீனிலிருந்து மனுஷனுக்கு வந்தான், மனுஷனிலிருந்து சபையை கட்ட நிலைமை, அந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போயிடுவோம்.
நீங்கள் சொல்ற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க ஒரு லெவல் இருந்து பாவறிக்கை பண்ணுகிற வாழ்க்கை உங்களுக்கு இருந்துச்சு, ஒவ்வொரு குறைவுகளையும் உழவுகிற நபரா இருந்தா அடுத்த லெவலுக்கு வருவீங்க. அதன் பிறகு ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அதுல நீங்க நடக்கிற நபரா இருந்தீங்கன்னா அந்த லெவல் இருந்து அடுத்த லெவலுக்கு நீங்க போயிடுவீங்க. அது ஊழியத்துக்கு மட்டும் இல்ல, நீங்க செய்யற பிசினஸுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய வேலைக்கு நான் சொல்றேன், உங்க கையில கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறார் அதுல நான் சொல்றேன், அடுத்த லெவலுக்கு நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது ஆண்டவர் செய்வார். நீங்க எந்த லைன்ல கர்த்தர் கூட வச்சிருக்கிறாரோ அது அடுத்த லெவலுக்கு கூட கர்த்தர் கொண்டு போயிட்டே இருப்பார். ஒரே லெவல்ல நீங்க நிக்கவே மாட்டீங்க. அடுத்த கட்டம் மூணாவது ஒன்றை நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பேதுருவின் வாழ்க்கையில் இந்த பேதுருவுக்கு அடிப்படையிலே நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்துச்சு. மற்ற 11 சீஷர்களையும் கொஞ்சம் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கெபாசிட்டி இவனுக்கு இருந்துச்சு. இப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து சிலுவையிலே மரித்து விட்டார். மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தாலும் இந்த சீஷர்களுக்கு இருந்த பயமும் உடப்பமும் போவே இல்லை. அவர்களுக்கு அவ்வப்போது வந்து தரிசனம் கொடுத்தார், பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம், இப்படி எல்லாம் அவங்களுக்கு பேசிட்டே தான் இருந்தார். ஆனாலும் அவங்க தெளிவடையல. ஆனாலும் அந்த ஒரு ஃபியூச்சரை குறிச்ச ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. ஒரு நாள் பேதுரு பார்த்தான், சரி எல்லாரையும் குழப்பிட்டு இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்போம், ஒரு சேஞ்ச், மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னா உடனே அவரோடு செய்தின் ஒரு 6 பேர் கைத்துறாங்க, நாங்களும் வருகிறோம். நாங்க 7 பேர் சேர்ந்து திமேரிய கடற்கரையில் போய் இறங்கிட்டாங்க. கலிலேய கடற்கரையில் இயேசு கிறிஸ்து இடத்துல வந்தவர்கள் திமேரிய கடற்கரையில் இயேசு கிறிஸ்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்பவும் திருப்பி ராத்திரி எல்லாம் மீன் பிடிக்க போனாங்க. மறுபடியும் பழைய நம்பர் பழைய ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ எங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கே போயிட்டாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது கடற்கரையில் ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்ப திருப்பி கடற்கரைக்கு வந்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது இரவெல்லாம் மீன் பிடிக்க போய் ஒரு மீன் கிடைக்கல, இப்போ இரவெல்லாம் மீன் பிடிக்க போய் ஒரு மீன் கிடைக்கல, மறுபடியும் நம்பர் ஓல்டு ஸ்டேஜ் நம்பர் 1 ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவரை விட்டுட்டா இப்படி இல்லை, பழைய நம்பர் பழைய ஸ்டேஜுக்கு போய் நின்றுடுவீங்க. எந்த அடிமட்டத்திலிருந்து வந்தீங்க அந்த அடிமட்டத்துக்கு போய் நின்றுடுவீங்க. கர்த்தர் கொடுத்த உயர்வு எல்லாம் அப்படியே போய் தரமட்டத்தில் போயிடுவீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்த உயர்த்த உயர்த்துறீங்க. அவரிடத்துக்கு நீங்க பாவறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் நெருங்க நெருங்க உங்களை தூக்குவார். அவருடைய அவரை குறித்த அறிவினால் நிரப்பப்பட்டுக் கொண்டு வரும்போது அடுத்த லெவல் தூக்குவார். ஆண்டவரை விட்டுட்டீங்களோ சர்வீன் இறங்கி பழைய லெவலுக்கு வந்து நிற்பீங்க. மறுபடியும் மீன் பிடிக்கிற லெவலுக்கு அந்த இடத்துல வந்து நின்றுடுவீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப் அதுதான், ஏற மாட்டேங்குது, இறங்குது இறங்குது இறங்குது, ஒரு லெவல் ஏறுது அடுத்த லெவல் இறங்குது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரியே உலக காரியங்கள் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கை ஏறும் பொழுது உங்கள் வாழ்க்கை தரம் ஏறுது, ஆவிக்குரிய வாழ்க்கை இறங்கும் பொழுது வாழ்க்கை தரம் இறங்குது. இதேதான் கிராஃப் இப்படியே போயிட்டு இருக்குது. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிராஃப் வைக்கல. நீதிமொழிகள் 4:18 சொல்லுகிறது, நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் உதிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஏறிக்கிட்டே தான் இருக்கும், அது இறங்காது. அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிறது. ஆனா இப்ப பாருங்க, மறுபடியும் அந்த ஜீரோல வந்து நிக்கிறாங்க. மறுபடியும் பழைய மீன் பிடிக்க வலை எடுத்தாச்சு. மறுபடியும் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கிடைக்காத நிலைமைக்கு தள்ளப்பட்டாச்சு. இது யோவான் 21 அதிகாரத்தில் இந்த காரியம் எல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே முதல் 3 வசனங்கள் இதை சொல்லுகிறது. 4 வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவர்களை வந்து அந்த அதிகாலையிலே கடற்கரையில் வந்து நின்று சந்திக்கிறார். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது உண்டானாரும் ஒண்ணுமே இல்லை, நாங்க படகுக்கு வலது பக்கத்தில் வலையை போடுங்க, போட்டாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன் எக்கச்சக்கம், இப்போ பெரிய பெரிய மீன். சின்ன மீன் நிறைய விற்கிறது கஷ்டம், பெரிய மீன் கொஞ்சம் வித்தாலும் நிறைய பணம் வந்துடும். இல்ல இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன், 153 மீன் வந்துச்சான் அந்த வலையில. அதோட பைபிள் இருக்குது, பெரிய பெரிய மீன், ரொம்ப விலை ஜாஸ்தி. பெரிய பெரிய மீன், 153 மீன் அந்த வலையில அகப்பட்டுச்சு. எடுத்துட்டு வாங்க நேரம், முதல் தடவை 2 படகு நிறைய மீனை நிரப்பின பிறகு அதை எடுத்துட்டு போய் விற்கிறது காண்டவரோட மனுஷன் பிடிக்க வாங்க, அந்த மீன் அப்படியே விட்டுட்டு வர சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டாவது பார்த்தா 153 பெரிய மீன் கிடைச்சது. ஆனா அதுல ஒரு மீனை கை வைக்க அவர் விடல. வந்த உடனே கடற்கரையில இவர் ஒரு கறி நெருப்பு போட்டு, இவர் ரெண்டு கொஞ்சம் மீனை வறுத்து, இவர் கொஞ்சம் அப்பத்தை சுட்டு வச்சிருக்கிறார், அதை தான் சாப்பிட சொன்னார். சாப்பிட்டாங்க. மெதுவா ஆண்டவர் பார்த்தார். 15 வசனத்துல வாசிங்க, மெதுவா ஆண்டவர் கரெக்டா மூவ் பண்றாரு. இப்ப லீடரை மூவ் பண்றாரு பாருங்க. 15:21-15
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு,
இப்ப சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டாரு. சாப்பிட்டவங்க கம்ஃபர்டபிள் ஆயிட்டாங்க. அப்புறம்
இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி,
மெதுவா சீமோன் பேதுருட்ட வரார். சீமோன் பேதுருவை நோக்கி,
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய்.
இவர்களிலும் இந்த 7-6 பேரை கூட்டிட்டு போனேன்ல, இந்த 6 பேரை நீ தானே மிஸ்கைட் பண்ண, இந்த 6 பேரை விட நீ என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறியாப்பான்னு கேக்குறாரு.
அதற்கு அவன் ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக.
ஆட்டுக்குட்டியை மேயினார். அப்புறம்
இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன்,
ஆமாண்டவரே,
உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே,
பேதுரு துக்கப்பட்டு,
ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்,
நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான்.
இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
இப்போ மூணாவது, இரவெல்லாம் மீன் பிடிக்க போய் ஒன்னும் கிடைக்கல. இவன் தான் எல்லாரையும் மிஸ்கைட் பண்ணவன். சாப்பாடு கொடுத்தாரு. அத டயர்டா இருக்கும்போது கர்த்தர் எந்த டாபிக் ஆரம்பிக்கிறேன், சாப்பிட வச்சு அவங்கள கம்ஃபர்ட் பண்ணாரு. மெதுவா இவளை மட்டும் கூப்பிட்டாரு. ஏப்பா, இவங்களை எல்லாத்தையும் நீ தானே மிஸ்கைட் பண்ணி கூட்டிட்டு போனேன். இப்ப சொல்லு, நீ எங்கிட்ட அன்பா இருக்கிறியா? ஆமாண்டவர், உண்மை நான் நேசிக்கிறேன். இவரு கேட்கறது அன்பா இருக்கிறாயாரு. அவன் சொல்றான், நான் நேசிக்கிறேங்கடா. திருப்பியும் கேட்கிறாரு, நீ என்னிடத்துல நீ என்ன நேசிக்கிறாயா? ஆமாண்டவரை நேசிக்கிறேன். மூணாவது தடவை கேட்கிறா, நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? அவனால் அதுக்கு மேல தாங்க முடியல. அவன் இருதயம் உடைஞ்சது. ஐயோ ஆண்டவர், இப்படி திரும்பி திரும்பி என்னிடத்துல கேட்கும்படி நான் நடந்துகிட்டனே. இப்ப அவனுடைய மனது உடைஞ்சது, பிரேக் ஆயிட்டான், பேச முடியல. மிகுந்த துக்கத்தோடு, ஆண்டவரே, நான் உம்மிடத்துல அன்பா இருக்கிறேன், உமக்கே தெரியுமே ஆண்டவரே, உமக்கு தெரிய ஆண்டவரே, நான் சொல்ல தேவையில்லைன்னு இருதயம் உடைஞ்சு அவன் சொன்னிட்டான். இப்ப சொல்றாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆட்டுக்குட்டிகளை மேய், ஆடுகளை மேய், ஆடுகளை மேய். ஆண்டவர் அவனை அடுத்த எல்லையில கொண்டு போய் நிக்க வச்சார். ஆடுகளை மேய்ப்பாயாக அடுத்த லெவல்ல தூக்கி நிக்க வச்சார். எப்ப தெரியுமா? அவரிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு அவன் இருதயம் திருப்பப்பட்ட பின்பு ஆண்டவர் அவனை அடுத்த லெவலுக்கு தூக்கி நிக்க வச்சார். பாவங்களை அறிக்கையிடும் பொழுது, உங்கள் குறைவுகளுக்காய் நீங்கள் மனஸ்தாபப்படுகிற நபராய் இருக்கும் பொழுது, உங்களுடைய சொந்த திட்டத்திலிருந்து தேவ திட்டத்துக்குள்ள நீங்க அப்பதான் என்டர் ஆகிறீங்க. மீன் பிடிக்கிறது இல்ல, மனுஷனை பிடிக்கிறதுக்கு தேவ திட்டத்துக்குள்ள அப்பதான் நீங்க என்டர் ஆகிறீங்க. ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்து அவருடைய அபிஷேகத்தை பெற்று அவரை அறிகிற அறிவினால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது, ஆண்டவர் உங்களை சபையை கட்டுகிறது, அதாவது அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போறாரு. சும்மா மீன் பிடிக்க மனுஷனை பிடிக்கிறதல்ல, சபையை கட்டுவேன், இன்னும் அடுத்த லெவலில் கொண்டு போய் நிக்க வைக்கிறார். அதோடு ஆண்டவர் நிறுத்திக்கல, என்னை இன்னும் அதிகமா நேசி, எல்லாரை விட நீ அதிகமா நேசி. அப்போ என் ஆடுகளை மேய்க்கிற என்னுடைய வேலை உனக்கு நான் தரேன். அவர்தான் நானே நல்ல மெய்ப்பண்ணார். இப்ப சொல்றாரு, நீ மெய்க்க போறேன். தன்னுடைய காரியத்தை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். எப்போ? ஆண்டவர் மேல் முழு இருதயத்தோடு அன்பு கூறும்பொழுது. ஆண்டவருக்கு கேட்ட அந்த வார்த்தை கவனிக்கணும், இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அதிக அன்பாய் இருக்கிறாயா? ஆண்டவர் கேட்கிறார் தி பெஸ்ட், நீ அவங்கள மாதிரி என்கிட்ட அன்பு கூறு, இவள மாதிரின்னு சொல்லுவ, அவங்கள விட அப்படிதான் சொன்னார் ஆண்டவர். நம்ம நினைக்கிறோம் நான் இவங்க மாதிரி அன்பு கூறுறேன், இல்ல இல்ல அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல, அவங்கள விட. இன்னும் அடுத்தது கேட்கிறார் ஆண்டவர், அவரை அதிகமாய் உண்மையாய் நேசிக்கிற ஒரு இருதயத்தை கேட்கிறார். நீ அவரை மட்டும் உண்மையா நேசிக்கிற ஒரு நபர் ஆயிட்டீங்க, உங்கள் வளர்ச்சிக்கு எல்லையே கிடையாது. நான் கேரண்டியா கொடுக்கிறேன், ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறதற்கு எல்லையே கிடையாது. அதுதான் டாப் மோஸ்ட், தூக்கி கொண்டு போயிட்டே இருப்பார் ஆண்டவர் உங்களை. இப்படி அப்படி இல்லை, எப்படின்றது உங்களுக்கே புரியாது, அப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார், அப்படியெல்லாம் உங்களை கத்தர் கொண்டு போவார். எப்போ உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நீங்கள் நடக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றார். அன்பு கூறுவது சாதாரண விளையாட்டுக்காரி கிடையாது. ஆண்டவரே நான் அன்பா இருக்கிறேன், இல்ல அது இல்ல, அன்பு கூறுகிறது உங்க லைஃப்ல காட்டணும். ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வான், யோவான் 16 அதிகாரத்தில். அன்பு செயல் வடிவத்தில் வரணும். நீங்க அன்பா இருப்பீர்கள் என்றால் தவறாம ஜெபிப்பீங்க, நீங்க அன்பா இருப்பீர்கள் என்றால் ஒழுங்க பைபிளை வாசிப்பீங்க, நீங்க அன்பா இருப்பீங்கன்னா கரெக்டா சர்ச்சுக்கு டைம்க்கு வருவீங்க, நீங்க அன்பா இருக்கிறீங்கன்னா ஒரு சண்டே மிஸ் பண்ண மாட்டீங்க, நீங்க அன்பா இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில பிரதான நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பீங்க, நீங்க அன்பா இருப்பீங்கன்னா நீங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணுவீங்க, நீங்க அன்பா இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில எல்லாத்தை விட ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுப்பீங்க. இதெல்லாம் இல்லாம நான் அன்பா இருக்கிறேன்னு போய் சொல்லக்கூடாது. இது எதுவுமே இல்லாம நான் அன்பா இருக்கிறேன் பொய், சுத்த பொய்யது. ஆண்டவரை ஏமாத்தக்கூடாது, ஆண்டவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. அன்பில்லாதவன் தேவனை அறியான், ஆண்டவர் சொல்ற அன்பு அதுதான் ரெவலேஷனை கொடுக்கும். அந்த அன்பு எல்லா கற்பனைகளை கை கொள்ள வைக்கும். அந்த அன்பு அதுதான் ஆண்டவருக்காக வாழ வைக்கும். அந்த அன்பு ஆண்டவருக்காக வைராக்கியம் கொள்ள வைக்கும். அந்த அன்பு கடைசி வரைக்கும் நம்மளை நிக்க வைக்கும். அன்பு செலுத்தணும். ஆண்டவர் பேரில் அன்பு இல்லாம நம்ம டோட்டலி வேஸ்ட். நான் சொல்றேன், நம்ம டோட்டலி வேஸ்ட். ஆண்டவர் மேல உண்மையான அன்பு செலுத்தலைன்னா நம்முடைய வாழ்க்கை வீடாய் போயிடும். அன்பு செலுத்தணும். அவருக்கு ஆண்டவர் சொல்ற அன்பு செலுத்துவேன், எல்லாத்தோடைய அன்பு செலுத்து. இப்ப சொல்றார் என் நாடுகளை மெய்ப்பாயா. அவர் லெவல் வாழ்க்கையில பாருங்க, 3 லெவலுக்கு தூக்கிட்டு போயிட்டார். மீனிலிருந்து மனுஷனாக்கி, மனுஷனிலிருந்து சபையாக்கி, சபையிலிருந்து மெய்ப்பனாக்கி ஆண்டவர் தூக்கிட்டே போயிட்டே இருக்கிறார். அதனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நம்மையும் அப்படி கொண்டு போக நினைக்கிறார். இந்த 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். ஆண்டவர் உங்களை விசேஷமாய் தன் திட்டத்துக்குள் உங்களை கொண்டு போகிறதை கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் இந்த நல்ல காலை நேரத்திலும் நமக்கு நடுவில் இருக்கிறார். பேதுருவின் வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டங்கள் அழகாய் கொண்டு செல்லப்பட்டது. அவன் ஒரு பாரம்பரியமான மீன் பிடிக்கிறவன், மீன் பிடிக்கிற குலத்தொழிலை செய்து கொண்டிருந்தவன், தன் தகப்பனிடத்திலிருந்து அந்த தொழிலை பெற்றுக் கொண்டவன், தன் தகப்பன் கொடுத்த திட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவன், தகப்பன் கொடுத்த வலை, தகப்பன் கொடுத்த படகு இதெல்லாம் வச்சுட்டு அவன் தன் தொழிலை, குடும்ப தொழில் அதை செஞ்சிட்டு இருந்தான். ஏதோ ஒரு வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு அவனுக்கு, ஒரு வாழ்க்கை, அவனுடைய திட்டத்தின்படியான வாழ்க்கை, அவருடைய தகப்பன் கொடுத்த திட்டத்தின்படியான ஒரு வாழ்க்கை. அவருடைய தகப்பனாகி யோனா அவனுக்கு செஞ்சதெல்லாம் இதுதான். இன்னைக்கு சொல்ற உங்க வாழ்க்கையில என்னமோ நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னமோ ஒரு தொழில், என்னமோ ஒரு வேலை, என்னமோ ஒரு வாழ்க்கை. நான் கேட்கறது வாழ்க்கையா? என்னமோ ஒரு தொழில் பண்றேன், என்னமோ ஒரு வேலை செய்யறேன், என்னமோ ஒன்னு பண்ணிட்டு இருக்கிற ஏதோ வாழ்க்கையை ஓட்டுறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது என்ன ஒரு வாழ்க்கையா? ஆண்டவர் இல்லாத, ஆண்டவர் செயல்படாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அதுதான் கேள்விக்குரிய விஷயம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையோடு இடைப்பட வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்திருக்க வேண்டும். பேரலலா நம்ம லைஃப்ல அவர் இருக்கணும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இருக்கிற உங்கள் சுய திட்டத்தில் இருந்து ஆண்டவர் தன் திட்டத்தை உங்களுக்குள் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அவன் வாழ்க்கையில தன் திட்டத்தை ஃபர்ஸ்ட் நுழைக்கிறார். எப்ப தெரியுமா? அவனை சந்தித்து ஒரு அற்புதமான மீன் பிடிக்கிற காரியத்தை கொடுத்து அவனை பாவறிக்கை பண்ணி வரும்படிக்கு கர்த்தர் செய்தார். அவன் பயந்து போய் அவருடைய பாதத்தில் விழுந்து, நான் பாவியான மனுஷன், அங்கதான் ஆண்டவர் அவன் வாழ்க்கையிலே முதல் ஸ்டெப் எடுத்து வச்சார். முதல் சந்திப்பில் அவனுக்கு எதையுமே அவர் சொல்லல, பேரை மட்டும் மாத்தி அனுப்பினார், வேற ஒன்னும் சொல்லல அவர். ஆனால் இப்ப சொல்றாரு, உன்னை குறிச்சு நான் வேற திட்டம் வச்சிருக்கேன்பா, இது இல்ல அது வேற. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சொந்த திட்டத்தில் ஓடி போய் நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையை சுத்தப்படுத்து, உன் வாழ்க்கையை பாவறிக்கை செய்து சுத்தப்படுத்து, அப்பொழுது என் திட்டத்தை உன் வாழ்க்கையில என்னால் கொண்டு வர முடியும். அங்கதான் ஆண்டவருடைய திட்டம் நம்ம லைஃப்ல எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டான். இப்போ அவரை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டான், மனுஷரை பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ரெவலேஷன், ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும் பொழுதுதான் ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவரோடு நெருங்கி பழகும் பொழுதுதான் அவரை குறித்த வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும். ரெவலேஷன் இல்லாம வாழக்கூடாது. வேதத்தை வாசிக்கிறீர்கள் என்றால் அது ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி படிக்க கூடாது, அதிலிருந்து உங்களுக்கு ஆண்டவரை நீங்க பார்க்க தெரியணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். அந்த ரெவலேஷன் இருக்கும்போது ஆண்டவர் பார்க்கிறாரு, இல்ல இல்ல உன்னை இந்த லெவல்ல வைக்க கூடாது, நீ அடுத்த லெவலுக்கு வந்துட்ட, உன்னை கொண்டு என் சபையை கட்டுவேன், அடுத்த எல்லையில கொண்டு போய் நிக்க வைக்கிறாரு, அடுத்த எல்லையில கொண்டு போய் நிக்க வைக்கிறார். அந்த சபை எப்படி இருக்கும்? பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாத ஒரு சபையாயிருக்கும். உன்னை அதிகாரம் உள்ள ஒரு ஸ்தானத்தில் வைப்பேன் நான், உன்னை எந்த பிசாசு மேற்கொள்ள முடியாது. அந்த லெவல் காண்டவர் தூக்குறார், எந்த பிசாசு உன்னை மேற்கொள்ள முடியாது. அடுத்த லெவல் அது தொடர்ந்து போயிட்டு இருக்குது. அவருடைய சிலுவை மரணம், எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நம்பியிருந்து இப்ப சோர்ந்து போயிட்டாங்க. அவர் போயிட்டாரே என்று சோர்ந்து போயிட்டாங்க. பேதுரு தன்னோடு ஆறு சீஷர்களை அழைத்துக் கொண்டு மீன் பிடிக்க போயிட்டான். மறுபடியும் நம்பர் ஒன் ஸ்டேஜுக்கே வந்துட்டான். எவ்வளோ மேல போன பேதுரு, இவ்வளவு வாக்கு தத்துவங்களை பெற்ற பேதுரு, இப்ப மறுபடியும் கடைசி மறுபடியும் பழைய நேரத்துக்கே வந்து நின்றுட்டான். மறுபடியும் பழைய மீன் பிடிக்கிறது, மறுபடியும் இரவெல்லாம் மீன் பிடிச்சு ஒரு மீனும் அகப்படாத அதே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கே வந்து நிற்கிறான். ஒன்று சொல்ற, ஆண்டவரை நீங்கள் விட்டீர்கள் என்றால் ஆண்டவர்களுக்கு கொடுத்த அத்தனை உயர்வுகளையும் இழந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து நின்றுடுவீங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, எச்சரிப்பான காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொல்றார். நீங்கள் ஆண்டவரோடு இருப்பீர்கள் என்றால் மேல போயிட்டு இருப்பீங்க, ஆண்டவரை விடுவீர்கள் என்றால் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து நீங்க நிற்பீங்க. எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே வந்து நின்றுடுவீங்க. அது அவனுக்கு வந்துச்சு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து முற்றிலும் அவனை புறக்கணிக்கல, அவனுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சார், சாப்பாடு கொடுத்தார். மெதுவா பேதுருவ கேட்டார், அப்பா இவங்க எல்லாரையும் நீ மிஸ்கைட் பண்ணியே, இவங்க எல்லாரும் விட எங்கிட்ட நீ அன்பா இருக்கிறியா, அதை சொல்லு. மூன்று முறை கேட்டு அவன் இருதயத்தை ஆண்டவரை உடைச்சார். ஆமாண்டவரே, நீ அறிவி நம்ம கமிட் பண்ண பிறகுதான் நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என்னுடைய ஆடுகளை நீ தான் ஃபீட் பண்ணணும், அந்த பொசிஷன் உனக்கு நான் தரேங்கிறார். கர்த்தர் உங்களை அடுத்த எல்லையில கொண்டு போய் நிக்க வைப்பார். அடுத்த எல்லை, ஆண்டவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிறது விசேஷமான காரியம். ஒன்று கோரிந்தியர் இரண்டாம் அதிகாரம் 9:10-11 வசனங்கள் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்த மனிதவைகளை, கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது நம் இருதயத்தில் தோன்றவும் இல்லை, தேவனோ அதை தம்முடைய ஆவியானவரால் நமக்கு அதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவர் நமக்கு வச்சிருக்கிறது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலும் கூட எங்களை அடுத்த எல்லைக்காக பல காரியங்களை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் புடமிட்டதற்காக ஸ்தோத்திரம். இனியும் இதை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் புடமிடுவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் நம்முடைய திட்டத்திற்குள்ளேயே நாங்கள் டிராவல் பண்ண உதவி செய்யுங்க. எங்கள் சுய திட்டத்திலேயே எங்கள் வாழ்க்கையை ஓட்டி முடிக்காமல் உமது திட்டத்திற்குள் எங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் இருக்க உதவி செய்யுங்க அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும்